الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنكحوا الأيامى منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وانا خيركم لاهلي او كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக எங்களை படைச்சு படைப்பினங்கள்ல மிக உயர்ந்த அழகான கண்ணியமான ஒரு அமைப்பில் அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறான். மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லக்கத் கலக்கனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதனை நாம் அழகிய அமைப்பில் படைத்திருக்கிறோம். அதில் அல்லாஹ் சுருக்கமா என்ன சொல்றான், ஒரு மனிதனுடைய அனைத்து விடயங்களும் அழகாக அமையணும். மனித தன்மை உள்ள ஒரு மனிதத்தன்மை உள்ள ஒருவரிடமிருந்து அருவறுக்கத்தக்க அசிங்கமான எந்த விடயங்களும் வெளியாக கூடாது. ஒரு மனிதன் என்றால் அவருடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கணும், பார்த்தா அருவறுப்பு இல்லாத முறையில் இருக்கணும், மக்கள் பார்த்து வெறுப்படையாத முறையில் இருக்கணும். மிருகங்களுக்கு ஆடைகள் இல்லை, மிருகங்கள் அதனுடைய மறைவான உறுப்புகளை மறைக்கிறதில்லை. மனிதன் தன்னுடைய மறைக்க வேண்டிய பகுதியை திறப்பான் என்றிருந்தால் அந்த நேரத்தில் அவன் அந்த அழகு மறையுது, அசிங்கம் வெளியாகுது. மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்கிறவன் தான் மனிதன். கண்ணியமானவர்களே, மிருகங்களுக்கு முடிவெட்டுறதுக்கு சலூன் இல்லை. ஆனால் இன்றைக்கு சண்டை முடிய வெட்டாட்டியும் நாயிட முடிவெட்டுறதுக்கு சலூன் இருக்கு, டாக் சலூன். அதை சொல்லலை நான், அது கீழ்சாதி கலாச்சாரம். சண்டை பத்தி சண்டை முடிய வெட்டாட்டியும் சண்டை நாயை முடிய வெட்டுறதுக்கு செலவும், தான் தின்னாட்டியும் நாய்க்கு ஆயிரக்கணக்கான பெருமதியான சாப்பாடை கொடுக்கக்கூடிய தண்ட குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு இல்லாட்டியும் நாய்க்கு தீன் கொடுக்குற காலம். சண்டை பிள்ளைகளை பசிக்கு போட்டு நாய்க்கு தீனு கொடுங்கன்றதல்ல இஸ்லாம், அது கீழ்சாதி கலாச்சாரம். நான் சொல்றேன், இஸ்லாம் என்றது அவருடைய முடிக்கு ஒரு வரையறை வச்சிருக்குது, முடிந்தா இப்படித்தான் இருக்கணும். மிருகங்களுக்கு செலவு இல்லை, வளர்ற மாதிரி வளர்ந்து கொண்டு போகும். சில மிருகங்கள்ட முகமே விளங்காது முடி. அந்த அளவுக்கு மனிதன் போவான் என்றிருந்தா அவன் அழகு என்ற அந்த அந்த அழகுல இருந்து வெளியாகிறான், அசிங்கத்தின் பக்கம் போறான். ஒரு மனிதனுடைய தன்மை எப்பொழுதும், மனிதன் என்றாலே ஒரு மிருதுவான தன்மை இருக்கு, மனிதன் என்றால் ஒரு மிருதுவான தன்மை இருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்கும், ஒரு அவர் ஒரு கைண்டானவராக இருப்பார், உண்மையான மனித தன்மை ஹியூமனிட்டி உள்ளவர். ஒரு மனிதர் தீவிரப்போக்கில் ஒரு ஒரு வகையான வெறுப்புல செயல்படுவார் என்றிருந்தால் அவர் அந்த டைம்ல அவர் அந்த குணத்தில் அசிங்கமாக உள்ளார். அந்த அந்த அவருடைய மெனர், அவருடைய அந்த கேரக்டர் அது அது அசிங்கமாகுது. கண்ணால ஒரு மனிதர் ஒரு மனிதர் பார்க்க வேண்டியதை தான் பார்ப்பார், ஹலாலானதை தான் பார்ப்பார், பார்த்து அவர் படிப்பினையோட பார்ப்பார். மிருகங்களை போல சும்மா பார்த்துட்டு போக மாட்டார். அப்ப கண் பார்வை சூற பார்வையா இருக்கும் ஒரு மனிதனுடைய, அதுவும் அழகானது. மனிதனுடைய சிந்தனையும் அழகானது, உன்னை பார்த்து அவர் ஒரு சிந்தனையோட ஒரு ஆய்வோட பார்ப்பார். கண்ணியமானவர்களே, உள்ளத்திலையும் அப்படித்தான், எப்பயும் ஒரு பரிசுத்த தன்மை இருக்கும். இந்த மூனை மிளக்கிறவங்க யாருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், சிலவர்கள் சிலர் இருக்கிறார்கள், உள்ளம் இருக்கும், நல்ல உள்ளம் நல்ல வேலை செய்யும், ஹார்ட் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது, ஆனால் அவங்க சரியான தேவையான விஷயத்தை சிந்திக்க மாட்டாங்க, பார்வை கண் இருக்குது, அந்த பார்க்க வேண்டிய விஷயத்த பார்த்து முறப்படி பார்க்க மாட்டாங்க, ஹராமான விஷயங்களை பார்ப்பாங்க. அவர்களுக்கு உள்ளங்கள் சிந்திக்க மாட்டாங்க, புத்தி சிந்தனை ஆற்றல் இருக்குது அவங்க சிந்திக்க மாட்டாங்க, காது கேட்க வேண்டியதை கேட்க மாட்டாங்க, ஹராமானதை கேட்பாங்க. அழகாக படைச்சிருக்கிறேன் என்று சொன்ன அதே அல்லாஹ் சொல்றான், இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது, இந்த கூட்டம் இருக்குது கல் அன்னாம் அனிமல்ஸ் போல, கால்நடைகளை போல, மிருகங்களை போல. நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன் சொல்றேன், கல் அன்னாம் மிருகங்களை போல, ஆடு மாடு ஒத்தகம். பல்ஹும் அகல், அந்த வார்த்தை தான் நிச்சயம் டேஞ்சரான வார்த்தை. மிருகங்கள் ஓரளவு பரவாயில்ல, இவங்க அதை விட மோசம். அழகாக படைச்சிருக்கிற அந்த அல்லாஹ் தான் சொல்றான் மிருகங்களை போல, அந்த அல்லாஹ் தான் சொல்றான். என்ன காரணம்? அழக நாங்களே இல்லாமி கொண்டோம், அழகு என்ற அந்த தன்மைய நாங்க இல்லாமி கொண்டோம். அழகு ஆடம்பரம் கவர்ச்சி அல்ல, இஸ்லாம் அனுமதித்த அழகு. ஒரு மனிதர் வந்து கேட்டார், யார் சொல்ல நான் நல்ல அழகா இருக்கணும், நல்ல அழகா உருக்கணும், கொண்டையெல்லாம் நல்ல அழகா வாரி அழகான முறையில ஆற்ற வேண்டிய முடிகள் ஆற்றி சுத்தமாக அழகா இருக்கணும் என்று விரும்புறேன். இது பெருமையா? இது பெருமையில தலக்கணத்துல கிபிர்ல சேருமா? சொன்னா நபி அவங்க, ஒருத்தர் அழகாக இருக்க கிளீனாக நல்ல நல்ல ஒரு அழகான தோற்றத்துல ஒருத்தர் இருக்க விரும்புறது இருக்கிறது அல்ல பெருமை. அவரு நான் அழகு, மற்றவங்க அசிங்கம் என்று, மற்றவர்களை எப்ப மச்சம் கட்டி மதிப்பாரோ, கேவலமா மதிப்பாரோ, அதுதான் பெருமை. அது பெருமை. மற்றவங்களை கேவலப்படுத்துற அளவுக்கு எங்கட அழகு போகும் என்றிருந்தா, எங்கட துனியாவுடைய அமைப்பு போகும் என்றிருந்தா, அது பெருமை. எங்கட ஃபங்க்ஷன்கள், எங்கட வைபவங்கள், அவரு அந்த செலவுல எடுக்கலும் எனக்கு இந்த செலவுல எடுக்கலும், அவர் அவ்வளவு மகர் கொடுக்கலும் எனக்கு இவ்வளவு கொடுக்கலும், இந்த குடும்பத்துல பொண்ணெடுக்கலும் நான் அதை விட பெரிய குடும்பத்துல ஏண்ட மகளுக்கு பொண்ணெடுப்பேன் என்ற ஒரு நினைப்போட நாங்க எடுப்போம் என்றிருந்தா, அது பெருமை. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பெருமை உள்ளவங்க அல்லாஹ்வோட ஃபைட் பண்ணக்கூடியவங்க. அட்ரஸ் இல்லாம ஆகுவான், அட்ரஸ் இல்லாம ஆகுவான் சவரில் பெரியாருளே. அதனால எங்கட அழகு எங்கட இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது, பெருமையாக மாறாம அளவோட இருக்கணும், அழகு அளவோட இருக்கணும். அந்த அமைப்புல தான் இந்த நிக்காஹுடைய விடயம், நிக்காஹுடைய விடயம். சவரில் பெரியார்களே, இது ஒரு இபாதத். நடத்துறவங்களும் நடத்த இருக்கிறவங்களும் சபையில் எல்லாரும் விளங்கணும், நான் செய்யறது ஒரு இபாதத், இதெல்லாம் ஒரு கட்டளை. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க விளங்கி இருக்கிறோம் மஸ்ஜிதில் ஒரு நிக்காபயான், ஒரு துவா, அதுக்கு பின்னால என்னதான் ஹராம்களை செஞ்சாலும் இந்த இந்த மஜ்லிஸ், மஸ்ஜிதில் நடந்த மஜ்லிஸ் அதை பாதுகாக்கும். அப்படி ஒரு மடத்தனம் எங்கள்கிட்ட இருக்கு. மஸ்ஜிதுல நிக்காவை வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன கூத்து போட்டாலும் அல்லாஹ் கேள்விகளே கேட்க மாட்டான் என்ற ஒரு ஷைத்தான் எங்க உள்ளத்துல போட்டுக்கிறான். இதை முதல்ல அது கலெக்டோனும். காபத்துல்லா கிட்ட நிக்கா நடந்தாலும் அந்த நிக்கா ஃபங்க்ஷன்கள்ல வைபவங்கள்ல ஹராம் கலெக்டும் என்றா முசிபத்து தான் வாழ்க்கை, முசிபத் வாழ்க்கை. ஏன் பெரிய பெரிய காபிர்கள்ட முஸ்லிம்கள்ட அந்த காலத்து இணை வைப்பாளர்கள் நிக்காவில் எங்க நடஞ்சி? காபத்துல்லா கிட்ட தான் நடஞ்சி. சாபத்துல சூழ்நிலை ஏரியாக்களை நினைச்சு வாழ்க்கை முசீபத். கண்ணியமான இந்த இந்த நிக்காவுடைய இந்த பறக்கத்தை நாங்க பாதுகாக்கணும். இந்த நிக்கா இங்க அடையிற பறக்கத்தை நாங்க எல்லா விஷயங்கள்லையும் நாங்க பாதுகாக்கணும். எங்கட வைபவங்கள் அல்லாவுக்கு பொருத்தமாகத்தான் அமையணும். சில முசீபத் மஸ்ஜிதுக்குள்ளே ஆரம்பிச்சிடும். தெளிவா சில விஷயங்கள் நான் சொல்லணும். மஸ்ஜிதுக்குள்ளே முசீபத்தை ஆரம்பிச்சிடும். முந்தி காலத்துல தான் பெரிய கேமராமேன் வரணும், ஸ்டேன் நிப்பாட்டணும், பெரிய பெரிய எதுக்கு எடுக்கிறாங்க? அன்னைக்கு எல்லாருமே கேமராமேன் தான், சிலட கையிலேயும் ஆண்ட்ராய்ட் போன். விந்த பயான இந்த நேரத்தில் முழு உலகத்துக்கும் காட்டு, திருக்கியில காட்டு. அவ்வளவுக்கு டெக்னாலஜி முன்னேற்றம், தொழில்நுட்பம் அட்வான்ஸ் ஆகி இருக்குது. ஆனால் அது விபரீதங்கள் எங்கே போகுதுன்றதை விளங்கணும். எல்லாரும் கேமராமேன். 12 வயசு தான் பிள்ளைக்கு, 12 வயசு மானுக்கு மகளுக்கு இன்னும் குமராவல்ல, ஸ்மார்ட் போன் கையில். இந்த காலம் காண்டெல்லாம் வீடியோ, காண்டதெல்லாம் போட்டோ, காண்டதெல்லாம் ஷேர் பண்றோம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக். கண்ணியமான இதை இது எங்கட வாழ்க்கையில முசீபத்தை ஏற்படுது. ஒருத்தரை நாங்க அனுமதி இல்லாம போட்டோ பிடிக்கிறது, போட்டோ பிடிக்கிறதே கூடாது, அதில் அவர்த அனுமதி இல்லாம பிடிக்கிறது, அவர்த நாங்க அவர்த மானத்துல கை வைக்கிறது போல. இன்னொரு கல்யாணத்துக்கு போயிட்டு நாங்க அந்த கல்யாணத்துல உள்ள பொண்ணை போட்டோ எடுக்கிறது எங்களோட பொம்பளைகளுக்கு குறிப்பா சொல்லி வைக்கணும். ஆம், சில கல்யாணம் இருக்குது ஆண்கள் அங்கிட்டு போறல, பெண்கள் வேற ஆண்கள் வேற ஃபங்க்ஷன் மட்டும், ஆனா அதுலுக்கு போற பொம்பளைகள் அங்க நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ பண்ணி கொண்டு எங்கள்ட்ட காட்டுறான். இதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம் என்றா எங்களோட பெட்ரூம்ல உள்ள ரகசியம் எல்லாம் வெளியாக்குவோம். அந்நிய பெண் அந்த ஃபங்க்ஷன்ல உள்ளவங்க எல்லாம் எங்களுக்கு அந்நியவங்க, எங்களோட மனைவி, எங்களோட மகள், எங்களோட தாத்தா, எங்களோட தங்கச்சி, எங்களோட ஒய்ஃப், அந்த அங்க நடக்கக்கூடிய பெண்களுடைய விவகாரங்கள் எங்களுக்கு வீடியோ பண்ணி கொண்டு காட்ட போக்கல. நாங்களே சிரிச்சு சிரிச்சு பார்ப்போம் என்றா ரெண்டு மாசத்துல எங்கட மகளோட கல்யாணம் நடக்கி அங்க நடக்கிற கூத்து யூடியூபுக்கே போயிட்டுரும். பாரிய முசீபத்து, எல்லாம் கேமராமேன், எல்லாரும் எல்லாம் எடிட்டர், எல்லாருமே மீடியாக்காரர், எல்லாருக்கும் மீடியாக்காரர். எக்ஸாம்ல ஃபெயில், ஆனா அதுல செக் பண்றதுல ஏ இல்ல, அது கங்கால், ஆனா ஓ லெவல் ஃபெயில், ஏ லெவல் ரிசல்ட் ஃபெயில். கிளாஸ்ல செக் பண்ணி கண்டு பண்ணி எங்க பாஸ் ஆகுது, டவுன்லோட் பண்ணி எங்க பாஸ் ஆகுது. இந்த போன் முசீபத்து இருக்குது, இதை நாங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும். சாதனங்கள் எங்களோட வாழ்க்கையில அழிவு ஏற்படுத்தும், முசீபத்தை ஏற்படுத்தும். இந்த நிக்காவோட நான் என்னைக்கு பேசுறேன்னா நிக்கால தான் ஆயிடும், அது மிச்சம் உச்சகட்டத்துல செயல்படுது, மிச்சம் உச்சகட்டத்துல. சகோதரர்களே, பெரியார்களே, தன்னுடைய கல்யாண போட்டோவை மாப்பிள்ள பொண் கூட எங்கேயுமே பப்ளிஷர் பண்ணல, யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எவண்டியோ கல்யாணத்தை சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்றாருண்டா அவர்தான் மானத்துல மரியாதையில கை வைக்கிறாரு. யாரு பிறருடைய மானத்துல மரியாதையில கை வைப்பாரோ நடு ஊட்டுலுக்கின்றாலும் அவர்த மானத்தல்லாம் போக்குவான். எங்களுக்கு தெரியாம ஊட்டுள்ளுக்கு நடக்கிற கூத்து எங்கட புள்ளட கையால வீடியோ எடுப்பட்டு பேசிடும் யூடியூபுக்கு. எத்தனை பேர் கடந்தி சின்ன புள்ளட கையில நல்லா போனை கொடுங்க, நெட் எல்லாம் ஒன் பண்ணி அந்த புள்ள சும்மா நசுக்கும், உங்களோட கூத்து எல்லாம் வீடியோ ஆகும், உங்களோட கூத்து எல்லாம் போட்டோ பிடிப்படும், உங்களோட சொந்த மூணு வயசு புள்ளட கையாலே அது ஷேர் பண்ணப்படும். நஞ்சது நிக்காகல ஆண் பெண்கள் கலக்கிறது, மனுஷன் உடம்பால போறது மட்டும் இல்ல, இந்த போனால கூட ஒரு பெண்ணுடைய போட்டோ அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது. அது அவங்க ஹியூமன் ரைட்ஸ்ல நான் கை வைக்கிறோம், மனித உரிமையில கை வைக்கிறோம். கேஸ் போட்டா, மானபங்க வழக்கு போட்டா நாங்க ஃபைன் கட் ஆகும். இங்க அல்லா பிடிக்கிற ஃபைன் சும்மா ஃபைன் இல்ல, தூக்கி போடுவோம் மத்த பங்கு. இந்த தீனுடைய மஜ்லிஸ் அப்படியே தீனோட எங்கட கல்யாணமும் மஸ்ஜிது தான், எங்கட மையத்தும் மஸ்ஜிது தான், எங்கட ஜனாசாவும் இங்க தான், எங்கட புள்ள பிறந்தாலும் நாங்க ஓடி வாரது இங்க தான், எங்கட பிள்ளைக்கு முடி வலிக்க போறோம் எப்ப வலிக்கணும் கேட்கறது இங்க, எங்கட பிள்ளைக்கு பேர் கேட்டு வாரது நீங்க, எங்கட வாப்பாக்கு சக்கராச்சால் யாசினோதனம் ஓடி வாரது நீங்க, எங்கட வைஃபுக்கு பிரெக்னன்சியா இருக்கிறா சர்ப்பமா இருக்கிறா அடிக்கடி வருத்தம் வருது அதை பத்தி கேட்டு வாரது நீங்க, ஏதாவது துவாக்கள் இருக்குதா, கொஞ்சம் தண்ணி ஓடிதா. எல்லாமே மஸ்ஜித், வாழ்க்கைய மஸ்ஜித், மஸ்ஜிதுக்குள்ளே மோதிரம் மாச கொலை வீடியோ போட்டோம் எடுப்போம் என்றா எங்களே மாய முஸ்லிமிட் பிடிச்சவங்க உலகத்துல யாரும் இருப்பான், மஸ்ஜிதுக்குள்ளே வீடியோ போட்டோம். சில மஸ்ஜிதை மிம்பர் மேரம் இன்டர்நெட்லயும் என்ன இவட்ட நிக்கா பயான்ல பிடிச்ச போட்டோ இன்டர்நெட்டே கொடுத்துக்காரு, பேஸ்புக்லயும் இப்ப மோதிர பள்ளி மிம்பர் மேராவும் போவாம எல்லாம் பாதுகாப்பானா மஸ்ஜித். இது அல்லாட வீடு, இது எங்களோட வீடும் எங்களோட வீட்டை விட நான் கேவலப்படுத்துற இடம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய வீடு, ரஹ்மத் மலக்குமார் இருக்கக்கூடிய இடம். இங்க தயவு செய்து எங்கட போன்கள் எங்கட ரெக்கார்டிங் ஆடியோ கேட்க போறோம், பிரயோசனம் அடைய போறோம், வேற விஷயம் இந்த வீடியோ காட்சிகள் ஏன்றாலும் நாங்கள் தெரிந்து கொள்ளணும், முழுமையா தெரிந்து கொள்ளணும். இதன் இவன் அடுத்ததாக நிக்காவுடைய சந்தோஷம் இருக்குது, ஃபங்க்ஷனோட முடியக்கூடாது, வைபவத்தோட முடியக்கூடாது. என்ன சந்தோஷம், வாழ்க்கையிலே சிரிக்காத மாமா நிக்காத சிரிப்பு மகளுக்கு நிக்கா முடிஞ்சு, வாழ்க்கையிலே சொந்த மனைவியை பார்த்து சிரிச்சில்ல ஒழுங்கா அந்த நிக்காத ஒரு சந்தோஷம் சிரிக்கிறாரு. மாஷால ஒரு கடமை முடிஞ்சு, ஒரு மகளோட பொறுப்பு முடிஞ்சு, மாப்பிள்ளைக்கு சந்தோஷம், மாஷால்லா என் வாழ்க்கைக்கு ஒரு துணைவி, என் வாழ்க்கைக்கு ஒரு பார்ட்னர், என் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி சேர்க்கக்கூடிய ஒரு 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 ஆள் கிடைச்சிக்கு, எத்தனை பேருக்கு பொன் கிடைக்கலன்னு சந்தோஷம் சிரிப்பு. இது ரெண்டு மாசத்தோட உடையக்கூடாது, இது ரெண்டு கிழமையோடைய கூடாது, இது ஒரு கிழமையோடைய கூடாது, இது அடுத்த நாள் வெள்ளின அள வைக்க கூடாது. அடுத்த நாள் வெள்ளினால கூடிய எத்தனை ஜோடியர் ஏண்டா நிக்காவுடைய விஷயம் வாழ தெரியா, வாழ தெரியா. ஒவ்வொருத்தரும் யாரும் தவறு எடுக்க கூடாது. மனைவி கிட்ட போறது சலாம் சொல்லி கொண்டு போகணும், மாப்பிள்ள சலாம் சொல்லி கொண்டு தான் போகணும். வீட்டு யாருமே நபியாவும் சொன்ன தெளிவா அனஸ் அனஸ் மகனே நபியாவோட சின்ன வயசுல எங்க திரும்ப செஞ்ச சாபி, 10 வயசுல இருந்து நபியோடைய ஊழியர். நபியம்மாருக்கு 3 துவா செஞ்சான், 4 துவா 4 துவா ஹிதுமத் செய்யறது இருக்குது. மற்றவங்களோட மூத்தவங்களுக்கு நாங்கள் பணிவிட செய்யறது, உலமாக்களுக்கு, வாப்பாக்கு, அப்பாக்கு, உம்மாக்கு, நானாக்கு, சேர்மார்களுக்கு ஹிதுமத் செய்யறது இருக்கிற ஊழியம் எங்களே உயர்த்து. நான் சம்பவம் சொல்றேன், அனுசரதி எல்லாமே நபியவங்க சொன்ன புத்திமதி சொல்ல முந்தி 4 துவா யாருலா இவருடைய பொருளாதாரத்தில் பரகசி, இவருடைய ஆயுள்ல அபிவிருத்தி செய், இவருடைய குடும்ப நண்பன் ஜெனரேஷன் அபிவிருத்தி செய், இவருக்கு மகசிரன் பாவ மன்னிப்பணி நிரந்தரமா கொடுத்துரு. அனுசரணையிலான சொல்றாங்க, 3 விஷயத்தை கண்டுட்டேன் நான், எனக்கு வந்துச்சு பொருளாதாரம் நபியுடைய துவாட பரக்கத் போதும் என்று சொல்ற அளவுக்கு எனக்கு கிடைச்சு போதும். எந்த அளவு தெரியுமா, பிள்ளைகள் கூட பல கருத்து வருது, ஆக குறைஞ்ச அளவு வருது. 90% பிள்ளைகளோடு அவர் ஹயாத்தோடு அடக்கிக்கார் துவா பரக்கத் அவருடைய பிள்ளைகள். ஒரு மனைவி அல்ல, ஆகமான முறைப்படி அவர் வாழ்ந்தார், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டார். 3வது துவா கடைசியா, உலகத்துல கடைசியா மௌத்தாயின சஹாபி யார் என்று உலமாக்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகிறது. அதிகமானவங்க சொல்லக்கூடியது அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு. இதில் 94வது ஆண்டு மௌத்தாயினார். நபியவங்களோட வஃபாத்துக்கும் 83 வருஷத்துக்கு பின்னால, ஹிஜ்ரி 11 நபியவங்க, 94 83 வருஷத்துக்கு பின்னால, நபியுடைய வஃபாத்துக்கு 83 வருஷத்துக்கு பின்னாலதான் மௌத்தாயினாரு. 3 விஷயம் உலகத்தில் கிடைச்சிட்டு, 4வது விஷயம் மன்னிப்பு, அது மறுமையில் இன்ஷால்லா அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னான், உங்களோட மனைவி கிட்ட போகல சலாம் சொல்லிட்டு போங்க, மனைவியுடைய பேரை சொல்லி கொண்டு கூப்பிட்டு கொண்டு பேசிக்கொண்டு, என்ன கடுமையான வார்த்தை பேசிக்கொண்டு, ஒழுக்கம் இல்லாத வார்த்தை பேசிக்கொண்டு, அந்த வார்த்தையை சொல்லி காட்டேலும், இது பயான், இது மஸ்ஜித் சொல்லி காட்டினாலும் தவறு இல்லை. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நாங்க என்ன மோசமான வார்த்தையை கொண்டு எங்க மனைவியை கூப்பிடுறோம். அதிகமானவங்க இந்த மிருக பேர் சொல்லிதான் கூப்பிடுறோம், மிருகங்களுடைய பேர். சகோதரர்களே, பெரியார்களே, தெளிவான ஒரு ஹதீஸ் வருது, அந்த சலாத்துடைய பரக்கத்தை நபியும் சொன்னா சலாம். இன்னைக்கு எங்களுக்கு சலாம் சொல்லவே தெரியாது. சலாம் என்ற வார்த்தையே கண்ணியமானவர்கள் எங்க பிரயோகிக்கப்படும் அங்கு நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் உள்ள மொத்தமே ஆகும். சொன்னாங்க, அனஸ் நீங்களோட மனைவி கிட்ட, உங்க குடும்பத்துக்கிட்ட, உங்க பிள்ளையோட, உங்களோட ஃபேமிலி கிட்ட போகல சலாம் சொல்லிட்டு போங்க, உங்களுக்கும் பரக்கத், உங்களோட குடும்பத்துக்கும் பரக்கத், உங்களோட மனைவி பிள்ளையோடக்கும் பரக்கத், சலாத்தோட போகணும். கேட்டார் கண்ணியமானவர்களே, சலாத்தை போன மாப்பிள்ள எப்படி போகணும், முடிக்க மாப்பிள்ள மட்டும் இல்லை குடும்பமா வாழக்கூடியவர் வீட்டுக்கு சலாம் சொல்லிட்டு போனா சைத்தான் எல்லாம் ஓடிடுவான். எல்லாரும் சேத்தாண்ட தலைவர் இங்க ஏதாம் பண்ண, நீங்க ஓட இங்க தங்கையில இங்க டின்னர் இல்ல எல்லாம் போகும் சலாம் சொல்லிட்டு வந்தீங்க, அவ்வளவு பரக்கத். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக மனைவி மாற கூப்பிடும் பொழுது அழகான வார்த்தையை சொல்லி கூப்பிடணும், அழகான வார்த்தை. சுருக்கமா நான் சொல்றேன், நாங்க எப்படி ஏண்ட மனைவி என்னையோட நடக்கணும் என்று விரும்புறோமோ அப்படித்தான் நாங்க நடக்கணும். பாசிட்டிவான ஆக்ஷன் எங்கள்கிட்ட இருந்து வெளியாகினாத்தான் பாசிட்டிவான ரிசல்ட் அதுக்கு மனைவிட்ட இருந்து கிடைக்கும். எங்கட உள்ளத்துல மனைவியை நாங்க எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மனைவி அவட உள்ளத்துல எங்களையே வச்சுக்கொள்ளுவா. நபியவங்க மனைவி மார எப்படி வச்சுக்கொண்டாங்க தெரியுமா, நபியவங்களோட பிரிவை மனைவி மாருக்கு தாங்கிக் கொள்ளையலாம், தாங்கிக் கொள்ளையலாம். சகோதரர்களே, பெரியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கலாம், அதே போல மத்த மனைவி மாறா இருக்கலாம், ஹதீஜா ரலியல்லாஹு தவிர அவங்க முன்னால மௌத் ஆயிட்டாங்க, அந்த மனைவி மாறெல்லாம் நபியுடைய பிரிவால கவலைப்பட்டாங்க. எந்த அளவு தெரியுமா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபியவங்களை பத்தி மனைவிமாருடைய வார்த்தைகள் எப்படி இருப்பாங்க, நபி அவங்க வீட்டுல அன்னிய நன்னார் மக்கள்ல மிக சொத்தா இருப்பாங்க, மிக சொத்தா. இந்த என்னோட வீட்டுக்கு எங்களுக்கு மாஷால்லா வெளியே நல்ல சர்டிபிகேட் கிடைக்கும், 4 பேரோட நல்லா சிரிச்சு பேசுவாரு, கஸ்டமரோட அந்த மாதிரி கைன் ஆபீஸ்ல ஆபீஸ்ல உள்ளவோட ஸ்டாஃபோட நல்ல கைண்டான பஸ், இதெல்லாம் நல்ல சர்டிபிகேட். ஏன் இவங்களை வச்சு வருமானம் பெறுது? ஸ்டாஃபோட சிரிச்சா தான் வேலையை சரியா செய்வான். கோலியனோட சிரிச்சா தான் நல்ல வேலை நடக்கும், வருமானம் வரும். கோலியனை பாய்ச்சி கொண்டா லொக்கர்ல லாஸ்ட்ல கைய போட்டுவான், தெரியும். ஆனா மனைவி கிட்ட கிடைக்கிற சர்டிபிகேட், மனைவி கிட்ட கிடைக்கிறது. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா மாப்பிள்ள பேசுறாங்க, யாரு? மௌத்து அபு சலமா, கணவன் மௌத்து அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு. மௌத்து மாப்பிள்ள பேசுறாங்க, சிறந்த மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ள வந்து இரடியா. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹு கேட்பாங்களா, ஏந்த மாப்பிள்ள அபு சலமாவை விட சிறந்தவர் யாருகி? இப்படி கேட்போம் எங்களோட மனைவிமார். நாங்க முந்தி அல்லாஹ் ஏற்பாடு முந்தி மௌத்தாயினா எங்களோட மனைவிமார் எங்களோட மௌத்துக்கு போற என்ன தெரியுமா பேசணும், எங்களோட மாப்பிள்ளையை விட நல்லவர் யாரப்ப எனக்கு கிடைக்கும்? உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அபு சலமாவை விட பெர்ஃபெக்டான மாப்பிள்ளை எனக்கு எங்க கிடைக்க போகுது? அப்படியான நபர், நல்ல நபர். அதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சான், கண்ணியமான நபியவங்க கணவரை வந்தாங்க, அவங்களுக்கு அவரோட சிறந்தவர் அல்லாஹ் தருவான். அவங்க துவாவும் போயினா, அல்லாஹ் சிறந்த வாழ்க்கை அமைச்சிட்டா, இந்த முசிபத்தை எனக்கு பொறுமையேத்தா, கூலியேத்தா, சகோதரில் போய் அல்லாஹ் நபியவங்களை அமைச்சு கொடுத்தான். உம்மஹாத்துல் மூமினா, என்ன விஷயம், நபிய முடிக்க முன்னாடி அபு சலமாவை விட நல்லவர் யாரு? அப்படி எங்க மனைவிமார் எத்தனை பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு முன்னுக்கு வாயால சொல்லுவாங்க, மனசால எத்தனை பேர் சொல்லுவாங்க? சகோதர பிராலே, வாழ்க்கைன்றது வைபவம் அல்ல, வாழ்க்கை. வைபவம்ன்றது ஒரு ஒரு நாடகம் மாதிரி. வைபவத்துல மாமா, மருமகன், மைனி, மாமி, உறவு, வாங்க சாப்பிடுங்க, என்ன வேணும் கேளுங்க, இது ஒரு நாடகம் மாதிரி. வைபவம் முடிஞ்சதுல இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்குது, அது வாழ்க்கை. அந்த சந்தோஷம் மௌத்து வரைக்கும் தொடரணும், மௌத்து வரைக்கும் தொடரணும். அதுக்கு நாங்கத்தான் வழி வைக்கணும், எங்கட உள்ளத்தை அதுக்கு நாங்க தயாரிச்சு கொள்ளணும். பாரதி என்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு பார்ட்னர், என் வாழ்க்கையுடைய ஒரு துணைவி, வாழ்க்கையுடைய என்னுடைய எனக்கு எனக்கு என்ன அவ செய்யணுமோ அவருக்கு நானும் செய்யணும். அப்படி பார்க்கணும், எனக்கு என்ன செய்யணுமோ அவருக்கு நானும் அப்படி செய்யணும். இப்படி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழலாம். இன்னைக்கு கவலைக்குரிய விஷயம் தான் கண்ணியமானவர்களே, கவலைக்குரிய விஷயம். இன்றைக்கு மூத்தவங்க பேரப்புள்ள கண்ட அப்பாவும் உம்மம்மாவும் இறக்கம் அழிக்கிறாங்க, எந்த அளவுண்டா? உதாரணம் சொல்லேலா, எடுத்து காட்டேலா, அவ்வளோ இறக்கம். அப்பாவுக்கு அவ்வளோ மரியாதை, உம்மம்மா அப்பா, வாப்பம்மா அப்பா, எங்களோட பெரியம்மா பெரியப்பா, வயசு தாடி மூடி முடி பழுத்தவங்க, இவங்க உள்ள இறக்கமும் கண்ணியமும் இன்றைக்கு இளம் வாழ வேண்டிய இன்பமாக சுகமாக சந்தோஷமா வாழ வேண்டிய இளம் ஜோடிகளோட உள்ளத்துலேயும் ஏற்பட்டு ஏற்பட்டு ஒரு டீ ஊற்றி கேட்கறதுக்கு மாப்பிள்ளைக்கு மனசு வருதில்லை. கொஞ்சம் என்னோட உடுப்பை கொஞ்சம் அயன் பண்ணி தாங்கன்னு சொல்றதுக்கு மாப்பிள்ளைக்கு மனசு வருதில்லை. வீட்டுல 3000 பாக்ஸ் கிஃப்ட்ல 5000 பாக்ஸ் செலுத்தி, ஆனா வீட்டுல கிஃப்ட்ல 5000 பாக்ஸும் மாப்பிள்ள கொடுக்கறது ஒன்றைக்குதான், அந்த அளவு வெறுப்பு. யாரு காரணம்? வாழ்க்கை துணைவியா பார்க்கல, மனைவியும் கணவர ஒரு வாழ்க்கையுடைய எனக்கு என்னுடைய ஒரு உதவியாளராக இவர் வாரான்னு சொல்லி பார்க்கல, இவரை ஒதுக்கி ஒரு ஒரு புரட்சியன் வாரா, பிறவியா பார்க்காம ஒரு புரட்சியனா பார்க்கறதுனாலதான். கண்ணியமான மாமா பார்க்கணும், மருமகன் என் மகனை போல, ஒரு மாமி என் மருமகள் என் மகள். நாங்க எப்படி எங்கட மாமாவோட நடக்கிறோமோ, ஒவ்வொருத்தரும் எத்தனை வயசா இருந்தாலும் பரவாயில்ல சிந்திச்சு பாருங்க, நாங்க எப்படி எங்கட மாமாவோட நடக்கிறோமோ, எங்களோட மாமாக்கு எப்படி மரியாதை எந்த அளவு கொடுக்கிறோமோ, அதே அளவு தான் எங்கட மருமகன் எங்களையும் தரப்போறோம். எங்கட மாமாவை நாங்க படாத பாடு படுத்தினோம்டா, அதை விட டபுளா எங்கட மருமகன் எங்களையே சீரழிப்பார். நீங்க உங்களோட மனைவியோட எப்படி நடக்கிறீங்களோ வீட்டுக்குள்ள, உங்களோட மனைவியோட எந்த முறையில நீங்க பிஹேவ் பண்றீங்களோ, உங்களோட மகன் கல்யாணம் முடிச்சு அவண்ட மனைவியோட அப்படித்தான் நடக்க போகுது. நீங்களோட கணவரோட ஒரு பெண் எப்படி நடக்கிறாவோ, அந்த பெண்ணுடைய மகள் தந்த கணவரோட அப்படித்தான் நடக்க போகுது. சாயப்போல புல்லன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பழமொழிக்கு முதுமொழிக்கு சொன்னாலும் அது யதார்த்தம். சாய பார்த்து தான் புள்ள ஃபாலோ பண்ணும். தாய் தந்த கணவரை சந்தேகத்தோட பார்ப்பான்றிருந்தா, தந்த பிள்ளையும் முடிக்கிற புள்ள அடுத்த கிழமை மாப்பிள்ளை சந்தேகத்தோட தான் பார்க்கும். தாய் கணவருக்கு ஏசுவான்றிருந்தா அடுத்த கிழமை தன்னோட புதிய ஜோடிக்கு சண்டை வரும். இது அனுபவபூர்வமான வரலாறுகள்ல தெரிய வர விஷயம், தெரிய வர விஷயம். கண்ணியமானவர்களே, நபி அவங்களோட குடும்ப வாழ்க்கை மரியாதையான குடும்பமா இருந்துச்சு. மரியாதையான குடும்பம் எந்த அளவு தெரியுமா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவங்க கூப்பிடுவாங்க, யா ஸுமைரா, சிகப்பு பெண்ணேன்னு கூப்பிடுவாங்க. செல்ல பேர் வச்சு கூப்பிட்டாங்க, செல்ல பேர். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பத்தி சொல்லுவாங்க, மனைவி, ஒன்னாவது மனைவி, முதல் மனைவி, எனக்காக கஷ்டப்பட்டவர், எனக்காக பிள்ளைகளை பெற்று தந்தவர், எனக்காக பிள்ளைகளை சுமந்தவர், எனக்கு எல்லா கட்டங்களையும் உடனாலையும் பொருளாலையும் உதவி செஞ்ச மனைவியின் அடிக்கடி ஆடறுத்தாலும் ஹதீஜா ரலியல்லாஹு ஃபேமிலிக்கு அனுப்புவாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு அனுப்புவாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோட யார் யாரெல்லாம் தொடர்பா இருந்தாங்களோ, குடும்பம் அடைவியல கூட்டாளி பெண்கள் எல்லாருக்கும் பார்சல் போடுவாங்க. முதல் மனைவி, எனக்கு உதவி செஞ்ச மனைவி, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி எங்களோட மனைவிமாரோட நாங்க குளோஸ் ஆக பணிவாக பழகுவோம் என்றிருந்தார் எங்களே, அதை விட பன்மடங்கு அந்த மனைவிமார் மதிப்பாங்க. கடைசியா நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன். நாங்க இன்றைக்கு நினைக்கிறோம் இந்த ஜென்டில்மேன் ஒரு வார்த்தையை போட்டு எங்களுக்கு சரியான தலைக்கணம் பிடிச்சி. நானும் ஒரு ஆம்பளை தான், இருக்கிற எல்லாரும் ஆம்பளை. நான் ஆண்களுக்கு இதை பேசுறேன், பெண்களுக்கு தான் நாங்க எங்களோட உரிமைகளை பத்தி பேசணும். நாங்க எங்களுக்கு பேசுறோம், ஜென்டில்மேன் அர்த்தத்தை சரியா விளங்கணும். உண்மையான ஜென்டில்மேன், உலகத்துல தலை சிறந்த ஜென்டில்மேன் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி எப்படி இருந்தாங்க? வரலாறுகள் சொல்லுது, வீட்டுக்குள்ள மெல்லி மெல்லி மெல்லினமான தன்மை, சொத்தானவங்க, சிரிச்சு கொண்டிருப்பாங்க, ஜோக் அடிச்சு கொண்டிருப்பாங்க, லஹாக்கன் பஸ்ஸாமன், சிரித்தவன். கண்ணியமானதே, கொஞ்ச காலத்துக்கு அல்ல இந்த சந்தோஷம், கொஞ்ச காலத்துக்கு அல்ல இந்த ஜொலி, என்ஜாய்மெண்ட், ஹலாலான என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு மௌத்து வரைக்கும், மௌத்து வரைக்கும். நபியவங்க அதிகமா முடிச்சா விதவைகள், இந்த ஹதீஸ கொஞ்சம் பாருங்க, நபியவங்க அதை செஞ்சு காட்டினாங்க. மா அக்ரமன் நிசா இல்லா கரீம், நாங்க எங்களோட மனைவியை கீப்பா செகண்டா இரண்டாம் கட்டமா மதிப்போம் என்றிருந்தா, அதை விட கீப்பா தான் எங்களை யாவும் மதிப்பா, அதை விட கீப்பா மதிப்பா எங்களுக்கு முன்னு நடிப்பா, பயம் விட்டுட்டு போயிட்டு வருவோம். ஆனா வெளியே நாங்க போனதுக்கு பின்னால எங்களை உள்ளத்துல இருந்து அப்படியே கலத்திடுவோம், உள்ளத்துல இடம் பிடிக்கும். பெண்களை மதிக்கிறவரு எந்த கணவன் தெரியுமா? பெண்களை மதிப்பான், கண்ணியமான கணவன் தான் பெண்களை மதிப்பான். யாரு கண்ணியமானவனோ அவன் பெண்களை மதிப்பான். சொன்னாங்க நபி அவங்க, யாரு தெரியுமா கேவலமானவன்? அந்த பெண்களை கேவலப்படுத்துறவன் தான் கேவலமானவன். எப்படி அது? பெண்களை மதிக்கிறவன் கண்ணியமானவன், பெண்களை அவமதிக்கிறவன் கேவலமானவன். எந்த லிஸ்ட்ல நாங்க இருக்கிறோம்? எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? எனக்கு கண்ணியமானவர்களே, பெண்கள் ஒரு மதிப்போட அல்லாஹ் மதித்த இனம், சூரத்து நிசா என்ற ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கின கண்ணியமான பெண்கள். வகைய முதலாவது நபியவங்க வந்து சொன்னது ஒரு பெண்ணிடத்துல, வகைய முதலாவது நபிக்கு வகைய இறங்கும் பொழுது கண்டதும் பெண்கள். வகைய நபி நபி பயந்த துடுத்துட்டு வரும் பொழுது முதலாவது சந்திச்ச ஒரு பெண்ண, குரானோடு குரானுக்காக தியாகம் செஞ்சது அந்த பெண்ணினம், அவங்களைத்தான் எங்கட கையில தாராங்க, எங்கட கண்ணியத்தோட பெருமதியாக மதித்து நாங்க எடுப்போம் என்றிருந்தா அல்ல எங்கட வாழ்க்கையை நிம்மதியாக்குவான். முசீபத்துகளை விட்டும் ஹராம்களை விட்டும் எங்கட நிக்காகளை அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் அல்லாஹ் இந்த நிக்காக கபுல் செய்வானாக, இந்த நிக்காய் மூலம் சாலிகான பரம்பரையில் அழைப்படுத்துவானாக, அல்லாவுக்கு மாற்றமான எந்த விடயங்கள் நடக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. தீனோடே வாழ்ந்து தீனோடே மௌத்து வரைக்கும் வாழ்க்கை செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. கடைசியாக பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், இந்த துஆவை ஓதி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சலாம் கொடுப்போம். வ ஆக்ரு துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.